வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய 109 நவீன பயிர் ரகங்களை புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கீழ்பவானி பாசன வாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் வரும் 15 தேதிக்குள் முடிக்கப்பட்டு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய 109 நவீன பயிர் ரகங்களை புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். உயிரி தொழில்நுட்பத்தில் செறிவூட்டப்பட்டு அதிக மகசூல் அளிக்கும் வகையில் இந்த பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மகசூல் அதிகம் தரும் 34 வகையான வயல்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர் ரகங்களும் 27 தோட்டக்கலை பயிர் வகைகளும் அடங்கும். சிறுதானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், கரும்பு, பருத்தி உள்ளிட்ட பயிர் ரகங்களும் இதில் அடங்கும். பழ வகைகள், காய்கறிகள், பூக்கள், மருத்துவ குணம் நிறைந்த பயிர் வகைகள் மற்றும் வாசனை பயிர்கள் உள்ளிட்ட பயிர் வகைகளையும் பிரதமர் வெளியிடுவார் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை மக்களவையின் குளிர்கால கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் தனது கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வதற்கான தேதியை நாடாளுமன்ற கூட்டுக்குழு வெளியிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடைமுறைகளில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் பங்கேற்று தங்களது ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமிய மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வைர இறக்குமதி உரிமம் தொடர்பான நடைமுறைகளை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். மும்பையின் கோரகானில் நடைபெற்ற சர்வதேச தங்க நகை கண்காட்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வைர இறக்குமதிக்கான உரிமம் இத்துறையில் ஈடுபட்டுள்ள குறு சிறு நடுத்தர ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் சராசரியாக 5% கூடுதலாக ஏற்றுமதி செய்துள்ள தங்க நகை விற்பனையாளர்களுக்கு இந்த உரிமம் பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் ஆகியவற்றுக்கான இறக்குமதி தீர்வை குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திரு பியூஷ் கோயல், இத்தகைய நடவடிக்கைகள் அதிக முதலீடுகளை ஈர்க்க வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் முறையிலான ஆயுள் சான்று வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய ஒய்வூதியத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள 800 நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் நவம்பர் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறவுள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி ஒய்வூதியம் வழங்கும் வங்கிகள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான திட்டங்களை வகுத்து இதற்கான பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். நேற்று முன்தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 35 மீனவர்கள் நாட்டு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக உள்ளது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவ குடும்பங்களின் நம்பிக்கையை குலைப்பதுடன் நிதிச்சுமையையும் ஏற்படுத்தி மீன்பிடி தொழிலை கடினமாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மீனவ சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாயகம் அழைத்து வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய கைது நடவடிக்கைகள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு காண வலுவான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6040 பயனாளிகளுக்கு 211 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தகுதியுள்ள நபர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பயில ஏதுவாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கீழ்பவானி பாசன வாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட்டு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பணிகள் நிறைவுற்று பாசன வசதிக்காக திறக்கப்படும் தண்ணீர் பற்றாக்குறையின்றி தொடர்ந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆன்லைன் மூலம் கட்டிட வரைபட அனுமதி வழங்கும் திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலகம் கட்டும் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக திரு முத்துசாமி கூறினார். தமிழகத்தில் GST வரி வசூல் 11% குறைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சேனாதி வளையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் தொழில் வளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதை இலக்காக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் திறப்பு விழா தேதியை அறிவிக்கும் பட்சத்தில் போராட்டத்தை கைவிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். இருவரிச்செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் எல்லைப்பகுதியில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டுள்ளது. வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று நேபாளம் புறப்பட்டுச் செல்கிறார். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கே நட்வர் சிங் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 93. காஷ்மீரின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற மாபெரும் கலை நிகழ்ச்சி காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்றது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா பதவி விலக வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளையூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நூலகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஆனந்த் வெங்கடேசன், திரு சவுந்தர் ஆகியோர் திறந்து வைத்தனர். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஆயுதப்படை வளாகத்தில் உடல் உறுப்புதான முகாம் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இன்று நடைபெறும் நிறைவு நாள் விழாவில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. நேற்று நடைபெற்ற மகளிர் மல்யுத்த போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா தோல்வியடைந்தார். கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் அதித்தி அசோக், தீக்ஷா தாகர் ஆகியோர் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு வரும் 13ஆம் தேதி வழங்கப்படும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய 109 நவீன பயிர் ரகங்களை புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கீழ்பவானி பாசன வாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட்டு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.